ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு மனம். இப்ப மனம் அப்படிங்கிறது ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதை பற்றி நம்முடைய வேத நூல்கள், வேதாந்த சாரங்கள் எல்லாம் சொல்லும் போது, சங்கல்ப விகல்பாத்மகம் மனம் அப்படின்னு சொல்லுது. சங்கல்ப விகல்பாத்மகம் மனம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மனம் அப்படிங்கிறது சிந்தனை, ஒரு தீர்மானம், சந்தேகம் அப்படின்னு பலவற்றினுடைய ஒரு தொகுப்பு தான் மனம். மனம் அப்படின்ன உடனே நம்ம வந்து வெறும் எண்ணங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்காம, அந்த மனதில் சிந்தனைகள் இருக்கு. அப்போ மனம் அப்படிங்கிறது இங்கே சிந்தனை, தீர்மானம், சந்தேகம் அப்படின்ட்டு பல விஷய சுகங்களினுடைய தொகுப்பாக இருக்கிறதுனால, இப்போ நம்ம சங்கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி நாம் முடிவு எடுத்து தீர்மானம் செய்து அதையே சிந்தனை செய்து கொண்டிருப்பது சங்கல்பம். அதே மாதிரிதான் விகல்பம் இருக்கு. விகல்பம் அப்படின்னா சந்தேகம் இருக்கும், அது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷய சுகங்களுக்கு இடையில தான் இந்த மனம் ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பற்றி நம்முடைய சனாதன தர்மத்தில் வருகின்ற சான்றோர்கள் சொல்றத அழகா பிரிச்சு கொடுக்குறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்ட்டு நமக்கு மனதின் படிநிலைகளை அப்படி படிப்படியா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப சங்கல்பம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கிறது தான் சங்கல்பம். அதாவது உங்க எண்ணங்களுடைய வெளிப்பாடு தானே உங்களுடைய வாழ்க்கை. அப்ப உங்களுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கும் போது, நீங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இங்க வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி நம்ம வாழ்றோம், நடைமுறையில உரையாடல்கள் இருக்கு, நம்ம கிட்ட பேச்சு இருக்கு, மொழி இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட சொல்றோம், அந்த வேலையை அவர் செய்யறாரு, அவர் இன்னொருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்றாரு, அந்த வேலை அங்க நடக்குது. அப்ப இங்க நாம நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி அதை செயலாக மாற்றி இங்க செயல் விளைவுகளையும் பார்க்கிறோம் இல்லையா. அப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த பூமியில, இந்த பிரபஞ்சத்துல ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா அது மனதின் அடிப்படையில நிகழ்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்றதுனால, இப்ப நம்ம அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம போன முறை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க தனி மனம், பிரபஞ்ச மனம்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் இங்க இயக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிய வச்சோம். அதாவது எப்படி நம்ம பழமொழியில சொல்றோம், தனி மரம் தோப்பாகாது அப்படிம்போம். தனி மரம் வந்து தோப்பாகாது. அப்ப தோப்புனா அங்க என்ன, நிறைய மரங்கள் இருக்கணும். நிறைய மரங்கள் இருந்தா அதை தோப்புன்னு சொல்லுவோம். தனியா ஒரு மரம் இருக்குன்னா அதை நம்ம தோப்புன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அது மாதிரி இங்க தனி மனம் வந்து வாழ்க்கையை வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தனி மனம் வந்து வாழ்க்கையை வாழ முடியாது. அப்ப இங்க ஒட்டுமொத்த மனங்கள் தான் இங்க வாழ்க்கையை வாழுது, இந்த உலகமா விரியுது, இங்க நிகழ்வு நடக்குது அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இங்க நீங்க இயக்கமே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்ச மனம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய சாஸ்திரங்களுடைய அடிப்படையில எப்பயுமே ததாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடும். அதுதான் ஈஸ்வரனுடைய மனசு. ஈஸ்வருடைய மனசு என்னன்னா, ததாஸ்து அப்படியே ஆகட்டும். ததாஸ்து அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, அப்படியே ஆகட்டும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம். அப்ப நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம் எப்படின்னா, அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டுருவான். ஏன்னா எப்பயுமே அவன் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறத இங்க ஈஸ்வரன் நியதி, ஈஸ்வரன் மனசு அப்படிதான் இங்க இயக்கத்துல இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்க கையாளும் போது, கூடுமான வரைக்கும் எதிர்மறை எண்ணங்களை கையாடக்கூடாது. எதிர்மறை எண்ணங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நடந்துடும். அதுக்குதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப வர்றவங்க வந்து ஒரு பிச்சைக்கார பிச்சை எடுத்துட்டு வரான் அப்படின்னா, இல்ல இல்ல போப்பா அப்படின்னு துரத்தக்கூடாது, போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிச்சைக்காரன்கிட்ட கூட நம்ம வந்து இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட கூடாது அப்படிங்கிறதுல நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப திடமா இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து நேர்மறை சிந்தனையாளர்களாகவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அதனால எதையுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, எப்பயுமே நிறைய இருக்கு அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா பிரபஞ்ச மனம் நமக்கு ததாஸ்தூண்டும். இப்ப நீங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ததாஸ்தூண்டும், அவ்வளவுதான், உங்களுக்கு எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப இங்க எது இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நாம நிறைவா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம மனதுல நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நிறைவா இருக்கும். ஆனா நம்ம இல்லை இல்லை இல்லைன்னு புலம்ப ஆரம்பிச்சு நெகட்டிவாவே வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே இல்லாம போயிடும், நெகட்டிவா அப்ளை ஆயிடும். அதுக்கு எப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படின்னா ஈஸ்வர மனம் தான் காரணம். ஏன்னா ஈஸ்வர மனம் என்ன சொல்லுதுன்னா ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுது, நீ விரும்புவதை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடும். அப்ப அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வீட்டுல கூட சொல்லுவாங்க, வீட்டுல உப்பு தீந்து போச்சுன்னா தீந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது, உப்பு தீந்து போச்சுன்னு சொல்லாதீங்க, உப்பு வாங்கிட்டு வாங்கன்னு மட்டும்தான் சொல்லணும், உப்பு இருக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பெண்மணிகள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு வந்து இருக்கும்போதே வாங்கி வாங்கி வச்சுக்குவாங்க, உப்பு தீரவே கூடாது அப்படிங்கிற அவங்க நினைப்பாங்க. காரணம் என்னன்னா உப்புங்கிறது லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம இடத்துல உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல இதெல்லாம் மக்களுக்கு புரியுற மாதிரி, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா, மெச்சூரிட்டி இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறதுனால கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு போய் பாசிட்டிவா நீ நடந்துக்கோ நெகட்டிவா நீ பேசாத அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன சொல்லுவான், என்னமோ சொல்றான் அப்படின்னு கடந்து போயிடுவான். அதுவே நம்ம வந்து எப்பயுமே நிறைவா இருக்குன்னு சொல்லி பழகு, அது லக்ஷ்மிப்பா. அப்ப லக்ஷ்மியை வந்து நீ வீட்டுல இருக்கு இருக்குன்னு சொல்லு, உனக்கு வீட்டுல லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவா. நீ இல்ல இல்லைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு லக்ஷ்மி இல்லாம போயிடுவா அப்படின்ட்டு அந்த பாமரனுக்கு புரியற மாதிரி அவனுக்கு விருப்பமான ஒரு தேவதைய லக்ஷ்மியை உண்டாக்கி அந்த லக்ஷ்மியின் மூலமா நீ வந்து இருக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா உனக்கு லக்ஷ்மி வீட்டுல தாண்டம் ஆடுவா, அதனால உப்புல லக்ஷ்மி இருக்கிறா, உப்பு தீரக்கூடாது, உப்பு இருக்கு இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த அவங்க சொல்லி கொடுக்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல போய் மாட்டிக்கிறோம். அதாவது பாமரனுக்கு புரிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன, இங்க நெகட்டிவான விஷயத்தை நீ வெளிப்படுத்தக்கூடாது, பாசிட்டிவான விஷயத்தை வெளிப்படுத்து, அதனால இருக்குன்னு சொல்லு இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாம என்னன்னா அந்த உப்புலதான் மூழ்கிட்டோம், உப்புலதான் லக்ஷ்மி இருக்கிறா அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த உப்பை வீட்டுக்குள்ள வாங்கி வாங்கி கொட்டி வச்சுக்கிறோம், உப்பு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். வீட்டுல உப்பு மட்டும்தான் இருக்கும், ஆனா வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். அப்ப ஏன்னா நமக்கு புரியல, நம்ம என்ன பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது எந்த அடிப்படையில சொல்ல வராங்க அப்படிங்கறத புரியாம நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டே இருந்தா எப்படிங்க நமக்கு சுழிச்சு வரும். அதுதான் நான் கடந்த முறை சொன்னேன், திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் வரும்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படி. இப்ப நீங்க வந்து உப்பு இருந்தா வீட்டுல செல்வம் வரும் அப்படின்னா யார் வீட்டுல உப்பு இல்லை, உப்பு இல்லாத வீடு யாராவது இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். வீட்டிலும் இருந்தா அங்க சமையல் இருக்கு, சமையல் இருந்தா அங்க உப்பு இருக்கும். அப்ப உப்பு இருந்தா லக்ஷ்மி இருக்கான்னு அர்த்தம், அப்ப லக்ஷ்மி இருந்தா செல்வம் இருக்கணுமே, ஏன் வறுமையில் இருக்காங்க. அப்ப இங்க சொல்ல வர்ற விஷயம் அப்படி இல்லை, மன நிறைவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி ஆழமா நம்புறீங்களோ அது ஈஸ்வர மனம் அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணும், அதுதான் ததாஸ்து அப்படின்னு அது சொல்லிடும். அப்ப நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க விதைச்சுக்கிட்டே இருந்தா பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும், நீங்க நெகட்டிவான எண்ணங்களை விதைச்சுக்கிட்டே இருந்தா ஈஸ்வர மனசு என்ன பண்ணும், அது நெகட்டிவே ததாஸ்துன்னு சொல்லிடும், அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லிடும். அப்ப அதனால எப்பயுமே நம்ம வார்த்தை வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷனா இருக்கணும், அதாவது மனதிற்கு வந்து நேர்மறை கட்டளைகள் தான் தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். இப்ப நடைமுறையில நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், உடம்பு சரியில்லைங்க எனக்கு காய்ச்சல் அப்படின்னு போறோம், அவர் என்ன பண்றாருன்னா பரிசோதனை பண்ணிட்டு சரிப்பா இந்த மருந்தெல்லாம் சாப்பிடு எல்லாம் நல்லாயிடும் உனக்கு சீக்கிரம் சரியாயிடும் கரெக்டா அந்த மருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு பாசிட்டிவா பேசி அவர் அனுப்பிச்சா தான் நாமளும் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போவோம், சரி டாக்டர் சொல்லிட்டாரு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சீக்கிரம் ரெடி ஆகிடும், இது சும்மா சின்ன காய்ச்சல் தான், நான் சாதாரண காய்ச்சல் தான், அதனால நம்ம மருந்து சாப்பிடுவோம் நமக்கு ரெடி ஆகிடும், நம்ம மருந்து சாப்பிடுவோம் நமக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மருந்து எடுக்க எடுக்க தானாவே அவங்க சரியாயிடுவாங்க. அதனால நம்ம எப்பவுமே நோயாளிகளை பார்க்க போனாலும் சரி மருத்துவர்கள்கிட்ட போனாலும் சரி அந்த பாசிட்டிவான அந்த அஃபர்மேஷனை அந்த கமாண்டை அந்த கட்டளைகளை நம்ம வாங்கிட்டா தான் நமக்கு வந்து அது நம்ம உள்ளத்துல உள்ள போய் பாசிட்டிவான விஷயங்களா நடைமுறைக்கு வருமே தவிர, நம்ம நோயாளியை பார்க்க போகும்போது நீ எங்க தேட போற, நீ பழைக்க மாட்டே, நீ செத்து போயிடுவேன், உனக்கு அவ்வளவுதான் ஆயுஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நெகட்டிவா சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், மனசுல அது பதிஞ்ச உடனே உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஐயோ எனக்கு நோய் முத்திடுச்சு இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு அப்படியே அதை நினைச்சு நினைச்சு இறந்து போயிடுவான். அதுதான் நம்ம மருத்துவ உலகத்துல கூட பாக்குறோம். மருத்துவ உலகம் எப்படின்னா இப்ப ஒரு ரிப்போர்ட் வந்து ரெண்டு பேர் மருத்துவமனைக்கு போறாங்க, ஒருத்த வந்து கேன்சர் நோயாளியா போறான், இன்னொருத்த வந்து நல்லா தான் போறான். ரெண்டு பேருக்கும் வந்து பிளட் டெஸ்ட் பண்றாங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பேரை மாத்தி எழுதிட்டாங்க, ரிப்போர்ட் மாறிடுச்சு. இப்ப கேன்சர் இல்லாதவனுக்கு வந்து கேன்சர் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கேன்சர் இருந்தவனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஜஸ்ட் ஒரு சின்ன மாற்றம் நடந்தது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல. ரெண்டு பேரும் மருத்துவமனைக்கு போறாங்க, டெஸ்ட் பண்றாங்க, ஒருத்தனுக்கு வந்து கேன்சர் இருக்கு, ஒருத்தனுக்கு கேன்சர் இல்லை. இதை வந்து யார் சொல்றா, மருத்துவமனையில ரெக்கார்டு சொல்லுது. இதை பார்த்த உடனே அந்த கேன்சர் இல்லாதவன், ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அடையறான். அந்த செகண்ட் அதிர்ச்சி அடையறான், அப்படியே வீட்டுக்கு போறான், மனவேதனை அடையறான். எனக்கு பிளட் ரிப்போர்ட்ல கேன்சர் வந்துருச்சு, இன்னும் நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், அப்போ நான் சீக்கிரம் செத்துடுவேன், அப்படி இப்படின்ட்டு அவன் நெகட்டிவான எண்ணங்களை மனதுக்குள்ள விதைச்சு விதைச்சு அப்படியே நோயாளியா மாறி நாளடைவில் அவன் இறந்தும் போறான். அதுவே வந்து கேன்சரோட போனவன் அந்த ரிப்போர்ட்ல கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டான். அவன் வீட்டுக்கு வரான், வீட்டுல வந்து சந்தோஷமா குதிக்கிறான். ஐ எனக்கு ஒண்ணுமே இல்லை தெரியுமா, எனக்கு கேன்சர் நினைச்சிட்டு இருந்தேன், அந்த டாக்டர் கேன்சர்னு சொன்னாரு, இப்ப நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கேன்சர் இல்லையாமா, நல்லா தான் இருக்கேன், எனக்கு ரிப்போர்ட் கியூரா வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, எனக்கு நோயே இல்லை அப்படின்னு அவன் குதிச்சு கும்மாலம் அடிச்சு அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா கேன்சரே இல்லாம போயிட்டான், ரெடி ஆயிட்டான். ஒரு மிகப்பெரிய நோய் கேன்சர் கட்டி அவனுக்கு வந்து அவனை கொன்னுடும் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு நோயிலிருந்து ஒரு கேன்சர் நோயாளி விடுதலை ஆயிட்டான். கேன்சரே இல்லை அப்படின்றதான் ஒருத்த கேன்சர் வந்து செத்து போயிட்டான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதில் விதைக்கப்பட்ட கட்டளை, கமாண்ட், அஃபர்மேஷன். அது நெகட்டிவ் அஃபர்மேஷன், ஒருத்தருக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இங்க விதைக்கிற விதை எப்படியோ அப்படித்தான் விளைச்சல் இல்லையா. அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், மாங்காய் விதையை விதைச்சிட்டு தேங்காய் எதிர்பார்த்தா வருமா, எப்படி வரும், விதைச்சது மாங்காய் இல்லையா. அப்ப நீங்க தேங்காய் வச்சாதான் தேங்காய் மரம் வரும், மாங்காய் விதைச்சிட்டு எனக்கு மாங்காய் மரத்துல தேங்காய் காணும்னு கேட்டா எப்படி ஒரு முட்டாள்தனமோ. அது மாதிரி வாழுகின்ற வாழ்க்கையில எதிர்மறை எண்ணங்களை நம்ம விதைச்சுக்கிட்டு, எனக்கு இதை நடக்கல, அதை ஆகல, இது இது முடியாது, இது சரிவாகாது, இப்படி அப்படி இப்படின்ட்டு என்னென்ன ஆகாவழி விஷயங்களை பூரா உள்ள ஏத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு, எனக்கு நல்லதே வரமாட்டேங்குது, எனக்கு கஷ்டமே கஷ்டம் அப்படின்னு சொன்னா எப்படிங்க வரும், வராதுன்னு தான் சொல்றோம். அதுதான் மனம்ங்கிற விஷயமே நம்ம பேசிக்கிட்டு இருக்க சாஸ்திரம். அப்ப மனம் அப்படிங்கிறது ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தியா இருக்கிறதுனால அது ஈஸ்வரனுடைய மனசு, அதாவது பிரபஞ்ச மனம், யூனிவர்சல் மைண்ட், காஸ்மிக் மைண்ட். அதுல வந்து நீங்க என்ன மாதிரி கட்டளைகளை பிறப்பிக்கிறீங்களோ அது அப்படியே ததாஸ்துன்னு சொல்லிடும். வாழுகின்ற வாழ்க்கை உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன் வாழ்க்கை உன் கையில், ஃப்ரீ வில் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம அதை பயன்படுத்த தெரியல, நான் வந்து முடியாது, நடக்காது, ஆகாது, இது சரிப்பட்டு வராது அப்படின்னே வாழ்ந்துட்டு இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில சுபிச்ச வரும், வராதுங்கிறத இங்க புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கறதுதான் மனம் அடிப்படையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மனதுல ஒரு விஷயம் ஆழமா பதியுது அப்படின்னா, அப்படி பதியக்கூடிய விஷயம் வந்து நேர்மறை வார்த்தைகளா இருந்தா அது நமக்கு மந்திரம். அதுவே நீங்க எதிர்மறை எண்ணங்களா உள்ள விதைச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய தந்திரம். அப்ப இங்க நீங்க மந்த்ரா தந்திரா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க தடம் மாறி போகிறீங்க அப்படின்னா, ஒருத்தருடைய எதிர்மறை எண்ணங்களை கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது, கீழ்நிலையே போயிடுவீங்க, மேல வரவே முடியாது. இதையெல்லாம் நம்முடைய மகான்கள் நிறைய பாடல்கள் மூலமாகவும் உரைநடைகள் மூலமாகவும் அறிவுறுத்திருக்காங்க. நிறைய மகான்களுடைய பாடல்கள் எல்லாம் இருக்கு. அபிராமி அந்தாதி நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அபிராமி அந்தாதி எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம நம்ம கிட்ட ஈர்க்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் தான் இந்த அபிராமி அந்தாதி. ஏன்னா அங்க வந்து எல்லாமே பாருங்களேன் பாசிட்டிவா அஃபர்மேஷன் இருக்கும். அவர் பாடுவார் பாருங்க, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே. அபிராமி அந்தாதி. அப்ப எவ்வளவு ஒரு பாசிட்டிவான வைபு பாத்தீங்களா. அதுக்குதான் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம கேட்கணும். சும்மா பக்தி பாட்டு இல்லாது நம்முடைய மனதை பாசிட்டிவா மாற்றுகின்ற அஃபர்மேஷன் கமாண்ட்ஸ், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வந்து சும்மா ஒரு கந்த சஷ்டி கவசம் வீட்டுல போட்டு கேட்டா அப்படியே வீட்டுல செல்வம் வந்துருமான எப்படிங்க வரும், கந்தகுரு கவசத்தை போட்டு வீட்டுல பாட்டு ஒலுக்கி வச்சுட்டா வீட்டுல பலன் கிடைச்சிடும்னா எப்படிங்க வரும். அபிராமி அந்தாதி வீட்டுல பாடிக்கிட்டு இருக்குது, ஆனா நான் வேற வேலை செஞ்சுட்டு இருப்பேன், அபிராமி அந்தாதி வீட்டுல ஓடும், ஸ்பீக்கர்ல ஓடிட்டு இருக்கோம், ஆனா நான் அந்த அபிராமி அந்தாதி பாட்டை வீட்டுல ஒலிக்க வச்சுட்டா எனக்கு நல்லது வந்துடும், ஆனா நான் அந்த பாட்டை கேட்க மாட்டேன், அதுல இருக்கிற கட்டளைகளை உணர மாட்டேன் அப்படின்னு வாழ்ற மனிதர்கள் தான் இருக்காங்க. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இங்க மகான்களுடைய அறிவுரைகள் எல்லாம் பாமர மனிதனுக்கு போய் சேரணும், அப்போ அவனுக்கு புரியக்கூடிய நடையில எளிமைப்படுத்தி கொடுக்கணும், அப்ப அது பாடல்களாகவும் உரைநடைகளாகவும் உபதேசங்களாகவும் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லாத மனிதன் எப்படிங்க பலன் அடைய முடியும், நன்மை அடைய முடியும்? அது முடியாதுங்கிறத இங்க வெட்டு வெளிச்சமா சொல்றோம். அப்ப அபிராமி அந்த அதிக நீங்க கேட்கணும்னா அதுல இருக்கிற அஃபர்மேஷன் கமாண்ட் வார்த்தையா நேர்மறை வார்த்தையா அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பாருங்களேன். அந்த கமாண்டுகளை கட்டளைகளை எப்படிப்பட்ட நேர்மறை வார்த்தைகளை சொல்றது அந்த பாடல், தனம் தரும், செல்வம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் அப்படிங்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கமாண்ட்ஸ நீங்க உள்ள வாங்கி பாருங்க, உங்க வாழ்க்கை அன்னைக்கு பூரா சுபிட்சமா இருக்கும். அப்ப அது ஒரு தேவதைய ஒரு தேவியை நினைச்சு பாடுறாரு, அபிராமியை நினைச்சு பாடுறாரு. ஆனா அவரு எப்படி பாடுறாரு பாருங்க, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும், கழுவினை இல்லாத உடலும் சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். எப்படி பாடுறாங்க பாருங்க மகான்கள் எல்லாம், எல்லாமே வந்து கம்ப்ளீட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன், அதாவது நேர்மறை கட்டளைகள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப இதை வந்து நம்ம உள்ள வாங்கணும், அதனுடைய பொருள் உள்ள வாங்கணும். ஏன்னா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கலையாத கல்வி இருக்கு, நீண்ட ஆயுள் இருக்கு, வஞ்சகம் இல்லாத நண்பர்கள், நிறைந்த செல்வம், என்றும் இளமை, நோயற்ற உடல், இப்படி அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கிய அந்த அபிராமி அந்தாதி பாடல்ல சும்மா ஒரு டேப் ரிகார்டர்ல ஒலிக்க விட்டு விட்டா வீட்டுல சுபிச்ச வரும்னா எப்படி வரும்? அதனுடைய அஃபர்மேஷனை உள்ள வாங்குங்க, உள் வாங்கி பாருங்க, அது எப்படிப்பட்ட நேர்மறை சொல், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணும் போது பிரபஞ்சம் என்ன பண்ணும், ததாஸ்து, நீ இதை விரும்புறியா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அப்படியே கொடுக்குறோம். அப்பதான் நம்ம லைஃப்ல வந்து சந்தோஷம், சுபிச்சம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் நிகழும். கந்தசஷ்டி கவசம் எடுத்துக்கோங்களேன், கந்தசஷ்டி கவசம் அது என்ன சொல்லுது, கற்றவர்களோடு என்னை கழிப்புற இருந்திடச்சை, உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்கின்றேன், எந்த நினைப்பும் எரித்து நீ காத்திடு, அன்பே சிவம், அன்பே நித்தியம், அன்பே பிரம்மமும் அப்படின்னு தான் கந்தசஷ்டி கவசம் வரும். கந்தசஷ்டி கவசம் அப்படிதான் பாடும், கற்றவர்களோடு என்னை கழிப்புற இருந்திடச்சை, உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்கின்றேன், எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடு, அன்பே சிவம், அன்பே நித்தியம், அன்பே பிரம்மம் அப்படின்னு அருமையா பாடும் கந்தகுரு கவசம். அப்ப அந்த கந்தகுரு கவசத்தை நீங்க அப்படி அஃபர்மேஷன் கமாண்ட வந்து பாசிட்டிவா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே ஆக்டிவேட் ஆகும். அப்படியே ஆக்டிவேட் ஆன உடனே அது எப்படி சொல்லுது, ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கும். அப்ப அந்த கமாண்ட்ஸ், அந்த கட்டளைகளை உள்வாங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் மைண்ட். அப்ப இங்க பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி உரைநடை நூல்கள் எல்லாமே நம்ம மனதை வந்து ஒரு நேர்மறை எண்ணத்துக்கு கொண்டு போக பார்க்கதே தவிர, நம்ம ஏதோ அந்த பாட்டை போட்டு கேட்டா நமக்கு செல்வம் வந்துடும் அப்படின்னு அவனா ஒருத்த சொல்லியிருப்பான், இன்னைக்கு அந்த சஷ்டி கவசம் கேட்டிருப்பா, உனக்கு வீட்டுல கஷ்டமெல்லாம் தீந்துரும், உனக்கு வீட்டுல பொருளாதாரம் வந்துடும் அப்படிங்களா, இன்னைக்கே போய் போட்டு விட்டுறங்க பாட்டை வீட்டுல அப்படின்னு போட்டு வீட்டுல ஸ்பீக்கர்ல கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்கோம், இவன் பாட்டு இவன் வேற வேலையை செஞ்சிட்டு இருப்பான், ஏதாவது நடக்குமாங்க? ஒண்ணும் நடக்காது. புரிஞ்சுக்கிட்டு வாழணும். வாழ்க்கை அப்படிங்கிறது மகான்கள் நமக்கு உபதேசிக்கின்ற அந்த உன்னத விஷயங்களை உள்வாங்குகின்ற அளவுக்கு ஒரு பக்குவத்தை அடையணும், அதுதானே மனிதன். ஏன்னா இங்க நன்மை தீமைகளை பகுத்து பார்க்கின்றவன் தானே மனிதன். அப்படி இல்லாம மனம் போன போக்குல போறவனை எப்படி மனிதன் சொல்ல முடியும், அவன் மிருகம் தானே. அப்பதான் நம்ம இங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பக்தி பாடு அப்படின்னா அது ஒரு பொழுதுபோக்குக்காக வீட்டுல பாடுற பாட்டோ, அல்லது அது வந்து ஏதோ நமக்கு செல்வம் வருவதற்காக போடுகின்ற பாட்டோ அப்படி நினைச்சுக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படிங்கிறத மகான்கள் இங்க அறிவுறுத்தி, நேர்மறை அஃபர்மேஷனை, பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நம்ம சொல்லி சொல்லி நம்ம மனசுக்கு கொடுத்து கொடுத்து அந்த வழியில நாம முன்னேற முன்னேறதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சுபிட்சமும் வரும், நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த சுய அறிவு பிரகாசிக்க தொடங்கும், ஏன்னா அது நம்ம இடத்துல இருக்கின்ற ஒரு புதையல். அதாவது நம்ம இடத்துல இருக்கிற ஆத்மாங்கிறது ஒரு அதிசய சக்தி இல்லையா, அது கேட்டதையெல்லாம் கொடுக்கும். அது ஒரு கற்பக விருட்சம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது கற்பக மரத்து அடியில போய் ஒருத்தன் படுத்துக்கிட்டு எனக்கு கீழே படுக்கிறது கஷ்டமா இருக்கு, ஒரு கட்டில் இருந்தா நல்லா இருக்கும்னா உடனே கட்டில் வந்துடுதில்ல. அப்புறம் அந்த கட்டில ஒரு பஞ்சனை இருந்தா நல்லா இருக்கும்னா ஒரு பஞ்சனை வந்துடுதில்ல. அப்ப எப்படி அந்த மாதிரி ஒரு கற்பக மரத்தின் அடியில இருந்து அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குதோ, அது மாதிரி கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு கற்பக விருட்சம் தான் நம்முடைய மனசு. அது நம்முடைய ஆத்மாவின் அதிசய சக்தி. ஆனா அதை பயன்படுத்த தெரியல, பயன்படுத்த தெரியாம நாம பேட்டு எவ்வளோ சொல்ற குப்பைகள் எல்லாம் உள்ள ஏத்திக்கிட்டு இதுதான் சரி இப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு போய்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் நம் வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு வாங்க. அப்ப இங்க வந்து நம்ம இடத்துல இருக்கிற நேர்மறை எண்ணங்களை மகான்கள் சுட்டி காட்டி அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு எல்லாமே கை கூடும். அது எப்படி கை கூடும்னா ஈஸ்வர அனுகிரகமா மாறும். அதாவது ததாஸ்து அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய கட்டளைகளை நம்ம இங்க இதை நடைமுறைப்படுத்துறோம். அப்ப நம்முடைய சாஸ்திரங்கள் சனாதன தர்மத்தில் வருகின்ற ரிஷிகள் வந்து அவர்களுடைய பார்வையில நம்ம மனதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகி மாயா விக்கிரகோ மாயா கும்சோ மகாநித்யமா அப்படின்ட்டு யோகவாசிஸ்டம் பேசும். யோகவாசிஸ்டம் வந்து மனதை பற்றி ரொம்ப அருமையா பேசும். யோகவாசிஸ்டம் நூல் வந்து வசிஷ்ட மகரிஷி வந்து ராமபிரானுக்கு உபதேசம் பண்ணது. நம்முடைய சனாதன தர்மத்தின் ஒரு அற்புதமான நூல். இது நம்முடைய பராபரம் டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்குறேன். பராபரம் டெலகிராம் குரூப்ல அந்த யோகவா சிஸ்டம் இருக்கு, அதுல கேட்டு பாருங்க. அதுல மனம் எப்படியெல்லாம் அது நினைக்குதோ அதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கு வந்து நிறைய கதைகள் இருக்கும். அந்த யோகவா சிஸ்டம் படிச்சீங்கன்னா அதுல கதைகள் இருக்கும். அந்த கதையில வந்து மனம் எப்படி வந்து ஒரு உலகத்துல இருந்து வேறு வேறு உலகத்துக்கு டிராவல் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் அதுல ரொம்ப தெளிவா புரிய வச்சிருப்பாங்க. இதே சேம் கான்செப்டை வந்து நாம இதுலயும் படிக்கிறோம், திரிபுர ரகசியம்லையும் படிக்கிறோம். திரிபுர ரகசியத்திலையும் நமக்கு மனசு வந்து எப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் மாத்திக்கும், அந்த மனோ உடலை கொண்டு நம்ம வேறு உலகத்துக்கு எப்படி போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அரசகுமாரன் போகும்போது வேறொரு உலகத்துக்குள்ள போயிடுவாங்க. அங்க போயிட்டா ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்தா பல யுகங்களே கடந்து போயிருக்கோம். அப்ப அது எப்படி சாத்தியம்? எல்லாமே மனசுதான் அப்படி செய்யுது. அதுதான் மனோகி மாயா விக்கிரகோ மாயா பும்சோ மகாநித்யமா அப்படின்னு யோகவா சிஸ்டம் சொல்றது. என்ன அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு மகத்தான சக்தி, ஆனா அது ஒரு மாயா சக்தி. அதாவது இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய பிரதிபிம்ப வெளிப்பாடு வந்து உண்மையா பாக்குறது இல்லை, கண்ணாடியில தெரியறது ஒரு மாய பிம்பம் தானே. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஆத்மாவின் அதிசய சக்தி மனசு அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் உங்களுக்கு புரிய வைக்கிற உதாரணத்தை கண்ணாடி உமான சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் போய் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உருவம் கண்ணாடியில தெரியுதுன்னா கண்ணாடியில் தெரியற பிரதிபிம்பம் வந்து ஒரு மாய பிம்பம் தானே, அது உண்மை கிடையாது இல்ல. உண்மையா நான் இந்த பக்கம் இருக்கிறேன், ஆனா அந்த பக்கம் கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கும். ஆனா பிரதிபிம்பிக்கிற உருவம் என்னை போலவே இருக்கும், ஆனாலும் அது உண்மை இல்லை, அது ஒரு மாய தோற்றம். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது, இந்த மனம் என்பதே ஒரு மாயா. ஏன்னா இங்க மனம் என்பதுதான் சக்தி. இங்க நம்ம மனசுதான் ஆத்மாவின் அதிசய சக்தி, மாயா சக்தி. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, நீங்க என்ன அந்த பிரதிபிம்பத்தை வெளிப்படுத்த விரும்புறீங்களோ அதை வெளிப்படுத்தி காட்டும். அப்ப அந்த கண்ணாடிங்கிற மனசுல நீங்க எதை கொண்டு போய் காட்டினாலும் அதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டும்ல. கண்ணாடி அப்படிதானே. இப்ப கண்ணாடி முன்னாடி போய் நீங்க ஒரு நெருப்பை காட்டினீங்கன்னா கண்ணாடியில நெருப்பு தெரியும், நீங்க ஒரு நீரை காட்டினீங்கன்னா நீர் தெரியும். அது மாதிரி நீங்க எதை காட்டினாலும் அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும் அப்படிங்கும் போது, இப்ப நீங்க மனசுக்கு எதை காட்டணும், பாசிட்டிவ் அஃபர்மேஷனை காட்டுங்க, நேர்மறை எண்ணங்களை காட்டுங்க. அப்ப உங்களுடைய மனம் அந்த நேர்மறை எண்ணங்களை பிரதிபிம்பித்து இந்த உலகத்துல எல்லாம் கரெக்டா நடக்கும், நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில சுபிச்சம் வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். அதுதான் நம்ம மனசுக்கு கொடுக்கணுமே தவிர, நாம வேணா எல்லாமே நெகட்டிவா காட்டிக்கிட்டே எனக்கு இது நடக்காது, இது சரிப்பட்டு வராது, இவன் ஏமாத்துறான், அவன் கெட்டவன், இவன் போலி, அப்படி இப்படின்னு நீங்க உலகத்துல என்னென்ன விஷயங்களை, வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வெறுப்புகளை விதைச்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த கண்ணாடி என்ன பண்ணும், ஓ இப்ப இதைதான் இவர் பிரதிபிம்பி காட்ட விரும்புறார் போல் இருக்கு, இவர் வேண்டாங்கிறார் போல் இருக்கு, நடக்க கூடாதுங்கிறார் போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கும். அந்த கண்ணாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ஈஸ்வர மனசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப நீங்க உங்க மனதுல ஒரு தவறான விஷயத்தை விதைச்சிட்டீங்க அப்படின்னா அதையே அது ஆக்டிவேட் பண்ணிடும். ஏன்னா அதைத்தான் அவர் காட்ட விரும்புறார் போல் இருக்கு, அப்ப இது வேண்டாங்கிறார் போல் இருக்கு, இது இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல் இருக்குன்னு நினைச்சுக்கும். அதனாலதான் நான் அந்த பொறாமையெல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க பாருங்களேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்கியிருப்பான், அவன் வந்து ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி நிறுத்துவான். நாம பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண டப்பா கார், ஒரு மாருதி 800 வச்சுக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கலாம், புரியுற மாதிரி. அப்ப நம்ம வீட்டுல ஒரு 800 கார் நிற்கும், அவன் வந்து ஒரு காஸ்ட்லி பென்ஸ் கார் கொண்டு வந்து நிறுத்துறான். இப்ப நீங்க அந்த பென்ஸ் கார் பார்த்த உடனே எப்படி ஒரு 1 கோடி 1.5 கோடி வரும் பென்ஸ் கார் எல்லாம், ஒரு 1.5 கோடி ரூபாய் மினிமம் ரேட்டு மேக்சிமம் அது போயிட்டு இருக்கும். அப்ப ஒரு 1.5 கோடி ரூபாய் காரை கொண்டு வந்து அவன் நிறுத்துறான் அப்படின்னா எப்படி சம்பாதிச்சிருப்பான்? இவன் நேர்மையா சம்பாதிச்சிருக்க மாட்டான், ஏமாத்திருப்பான், ஊரை கொள்ளை அடிச்சிருப்பான், இவனுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய கார் தேவையா, இப்படி பண்றான் அப்படி பண்றான்ட்டு நீங்க மனதுல வந்து நெகட்டிவான விஷயங்களை அவனை பத்தி ஒரு பொறாமையான எண்ணத்துல நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப என்ன பண்ணுது, உங்க கண்ணாடியில இது பூரா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா பிரபஞ்சம் தானே உங்க கண்ணாடி, உங்க மனம்ங்கிற கண்ணாடி வந்து பிரபஞ்சம் தான். அப்ப அது என்ன நினைக்கும்னா, ஓ அப்ப இவனுக்கு வந்து கார் வாங்கினா பிடிக்காது போல் இருக்கு, அப்ப அந்த காருங்கிற விஷயத்துல இவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதை எதிர்க்கிறான், வேண்டாங்கிறான், அது கெட்டதான் நினைக்கிறான், அப்ப இவனுக்கு என்றைக்குமே நம்ம கார் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இருக்கிற காரையும் விற்க வச்சுடும். அந்த பக்கத்து வீட்டுக்காரை பார்த்து பொறாமப்பட்டு 1.5 கோடி கார் வாங்கிட்டான்னு வயிறு எரிஞ்சவன் மாருதி 800 கார வெறும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சிருப்பான், விலை கம்மி இல்ல, அது ஏதோ டடக்க புடுக்கான உருட்டிக்கிட்டு அங்கிங்க போயிட்டு வந்துட்டு இருப்பான், அதையும் விற்க வச்சிடும். ஏன்னா காரே உனக்கு பிடிக்கலங்கிற இல்ல, நீதான் கார் வேண்டாங்கிற இல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணோம்னா அந்த 800 காரையே ஒரு இடத்துல கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி அந்த காரை வேண்டாம் போ வாங்கினா நல்ல கார் வாங்கலாம், இல்லைனா காரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை டிஸ்போஸ் பண்ணிடுவான். அப்புறம் பாத்தீங்கன்னா 2-வீலர்ல போயிட்டு இருப்பான். ஏன்னா இவன் வந்து எதிர்பார்த்தது என்ன, அவன் கார் வாங்கிட்டான் அப்படின்னு பொறாமப்பட்டான், அவன் வாழ்க்கையில அது நடக்காம போயிடுச்சு. அதுவே நீங்க அந்த கமாண்ட பாசிட்டிவ் அஃபர்மேஷனா பண்ணுங்களேன், பக்கத்துல அவன் கார் வாங்கிட்டான், 1.5 கோடி ரூபாய் போட்டு பென்ஸ் கார் கொண்டு நிறுத்துறான், நீங்க பாத்தீங்க அருமையா இருக்குங்க கார், ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நான் நேசிக்கிறேன், எக்ஸலண்ட் கார், இது இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும், இது மாதிரி ஒரு கார் கண்டிப்பா நாமளும் வாங்கணும், இதை விட நல்ல விலை உயர்ந்த கார் நம்ம வாங்கணும், அவரும் இன்னும் நல்ல கார் வாங்கியிருக்கலாம், இன்னும் நல்ல கார் கிடைச்சிருக்கு மார்க்கெட்ல, நம்ம அவரை பார்த்து இதை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு நீங்க போய் இந்த கார் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க, ஏன் இதை விட நல்ல மாடல்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஹையர் என்ற பார்த்து எடுத்துருக்கலாம் இல்லையா, ஏன் இதை போய் எடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவரு இந்த மாதிரி என்னுடைய ஃபைனான்ஸ் பொசிஷனுங்க, இந்த மாதிரி நான் பிசினஸ்க்கு தான் எனக்கு போதும் அப்படின்னு அவர் சொல்லும்போது அதை நம்ம பார்த்துட்டு பிளஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க நீங்க வாங்கினது, எனக்கு சந்தோஷம், நான் இது மாதிரி ஒண்ணு வாங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அப்ப யூனிவர்சல் என்ன நினைக்கும், ஓ இவன் கார் விரும்புறான், கார் வாங்கணும்னு நினைக்கிறான், அப்ப நல்ல விலை உயர்ந்த கார் ஆசைப்படுறான், கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ததாஸ் தூண்டுறோம். அப்ப உடனே உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கார் எதிர்காலத்துல கிடைக்கும். அப்ப இங்க நம்ம மனம் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை, உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவகர கீதை அழகா சொல்லி கொடுக்குதுன்னு நான் பலமுறை சொல்லிட்டே இருப்பேன். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க சிந்தனைகளை நேர்மறையா விதைக்காம எதிர்மறையா விதைச்சிட்டு எனக்கு நல்லதே வரல எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா வரத்தான் செய்யும். நோயும் அப்படிதான், எனக்கு நோய் இருக்கு, எனக்கு கேன்சர் இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு கட்டி இருக்கு, எனக்கு ஹெர்னியா இருக்கு, எனக்கு அந்த நோய் இருக்குன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு அப்புறம் இவன் எனக்கு செட் ஆக மாட்டான், இது சொன்னா நடக்காது அப்படி இப்படின்ட்டு 1000-1000 கற்பனைகளை உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை விதைச்சிக்கிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது பெருசாகி பெருசாகி உங்களை அந்த நோயாளியா மாத்தி உங்களை அந்த நோயை பெருசு பண்ணி அதுலயே அழிச்சிடும். ஏன்னா நீங்க அதை விரும்புறீங்கன்ட்டு அதை நினைச்சுக்கோ. யூனிவர்சலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். யூனிவர்சல் கிட்ட மட்டும் இல்லை அப்படிங்கிற விஷயம் கிடையாது, நீங்க எது கேட்டாலும் கொடுக்கும். ஏன்னா அது கற்பக விருட்சம், நான் அதான் பலமுறை சொல்லிட்டேன், கற்பக விருட்சம்னா கேட்கறதெல்லாம் கொடுக்கும். அதே கதையில தான் அவன் என்ன பண்றான், எனக்கு எல்லாம் வேணும்ட்டு ஒவ்வொன்றா வாங்குறான், எல்லாம் அனுபவிக்கிறான், கடைசியா ஐயோ எனக்கு புலி வந்தா அடிச்சு கொண்டுடுமே, நான் காட்டுல படுத்திருக்கிறேனே நினைக்கிறான், அந்த புலியும் வந்துடுச்சு பாருங்க, புலியும் வந்து அவனை அடிச்சு கொண்டுடுச்சு. அப்ப அந்த கதை நமக்கு என்ன புரிய வைக்குதுன்னா, கற்பக விருட்சம் போல இந்த மனம் கேட்பது எல்லாம் கொடுக்கும், ஆனா நீ எதை கேட்கிறாய் என்று தெரிந்து கொண்டு கேள், புரிந்து கொண்டு கேள் அப்படின்னு தான் இங்க சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட இந்த உலகம், இந்த மனம் என்ற மனோ உலகம் ஒரு மாயா உலகம். அப்ப இந்த மாயா உலகத்துல நீங்க எச்சரிக்கையாவும் வாழணும், கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க எப்படி வேணா மனசுக்குள்ள தவறா ஒரு விஷயத்த கேட்டுட்டு அதை அனுபவிச்ச பிறகு அதுல வரக்கூடிய விளைவுகளையும் நீங்க அனுபவிக்க வேண்டியதா வந்துடும். ஏன்னா நம்ம வந்து எது கேட்டாலும் அது கொடுக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நம்ம கிட்ட இருக்கிற அந்த அறிவை வச்சு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பிரிச்சு பார்த்து நல்லதை மட்டும் கேட்டு பெறணும். அதுக்காக நமக்கு இன்னொருத்த வாங்கிட்டா நாம வாங்குறது, இன்னொருத்த செஞ்சுட்டா நாம செய்யறதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதனால விளைவுகளையும் நம்ம அனுபவிக்கத்தான் வேண்டும். அதுவும் இங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்குங்க அப்படின்னு இங்க சொல்றோம். மாயையின் ஒரு அலை அப்படின்னு இங்க யோகவா சிஸ்டம் சொல்லுது. மனசுங்கிறது எப்படி சொல்லுது அப்படின்னா, ஆத்மாவின் இடத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு மாய அலை. இப்ப கடல் இருக்கு, இப்ப கடல் நீர் பாத்தீங்கன்னா கலங்கம் இல்லாம அப்படியே நிக்குது. நடு நடுக்கடல் எல்லாம் போனீங்கன்னா அங்க ஒரு அசைவும் இருக்காது, அப்படியே கும்முன்னு இருக்கும், இருட்டு அப்படியே கலங்கம் இல்லாம இருக்கும். அந்த கடல் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல வரும்போது அதுல இருந்து அலைகள் எழுந்து எழுந்து அப்படியே வந்து வந்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஆத்மா அப்படிங்கிறது கலங்கம் இல்லாம எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே இருக்கு. இந்த கடல் மேல கடல் அலை உருவாகுதோ அது மாதிரி ஆத்மாவின் மீது இந்த மனோ அலை உருவாகுது அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சொல்லுது. ஆத்மாவின் மீது இந்த மனோ அலை உருவாகுது. அப்படி உருவாகிற இந்த மனோ அலைதான் இந்த உலகம் முழுவதையும் நமக்கு அனுபவிக்க வைக்கிறது. இந்த பிரபஞ்ச வெளியில அது நமக்கு இவ்வளவு விஷயங்களை காட்டி கொடுக்குது அப்படின்னா அது மனதினுடைய பிரதிபலிப்பு தான். மனம் இப்படி ஒவ்வொன்றையும் உண்டாக்கி பார்க்குது, மகிழ்ச்சி அடையுது. இதை நம்முடைய வேதாந்த சாஸ்திரங்கள் கூறும்போது யத்மனம் தத் ஜகத் அப்படிங்கும். யத்மனம் தத் ஜகத் அப்படிங்கிறது யோக வாசிஷ்ட வார்த்தை தான். அதாவது அந்த மனமே உலகம் அப்படின்னு சொல்லும், மனமே உலகம். அதாவது மனம் வந்து உங்களுக்கு அமைதியா சாந்தமா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த உலகம் வந்து சாந்தமா அமைதியா தெரியும். உங்க மனசு வந்து ஆர்ப்பாட்டமா அராஜகமா இருந்ததுன்னா இந்த உலகம் உங்களுக்கு ஆர்ப்பாட்டமா அராஜகமா தெரியும். அப்ப இங்க நீங்க அப்ரோச் பாருங்களேன், நீங்க எப்படிப்பட்ட தொடர்புகளை உருவாக்கிக்கிறீங்க, நீங்க யாரோட பழகிறீங்க, நீங்க எப்படிப்பட்ட நட்பு உண்டாக்கிக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப எளிமையா பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உன் நண்பனை காட்டு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன் உன் நண்பனை காட்டினா உன்னை பத்தி சொல்றதுன்னா, நண்பனை பார்த்தா அவன் எப்படி இருக்கான், அராஜகமா இருக்கிறான், அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறான், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறான்னா நிச்சயமா அவனோட சேர்ந்தவையும் அப்படிதான் இருப்பான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவே அந்த நண்பனை போய் பார்க்கும்போது அவன் அப்படியே நிஷ்டையில உட்காந்துருக்கான், அமைதியா இருக்கிறான், தவம் பண்ணிட்டு இருக்கான், தியானம் பண்றான், அவனை பார்த்தா ஓ இவன் நிச்சயமா அப்படிதான் இருப்பான் அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப இங்க எப்படின்னா நம்ம சேர்க்கை, நம்ம யாரோட சேர்றோமோ அந்த சேர்க்கை தான் நமக்கு நம்முடைய கேரக்டரையே மாத்திடும். அப்ப அதனாலதான் நம்ம எந்த ஒரு நட்பு வட்டங்களாகட்டும், உறவுகளாகட்டும், உற்றாராகட்டும், எல்லாமே நம்முடைய மனநிலைக்கு ஒத்து வர்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நம்ம யாருக்கிட்ட வேணா எப்படி வேணா போய் பழகிடக்கூடாது, ஏன்னா அவங்க மனப்பான்மை நம்ம கிட்ட ஒட்டிக்கும், ஒட்ட வச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆசைகள் அதிகமா இருக்கும், உலகம் பிரவருத்திக்குள்ள அவங்க விரும்பி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, விவகாரத்துல ஈடுபட்டுட்டே இருப்பாங்க, அவங்க ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் பேச்ச கொடுத்தீங்கன்னா என்ன நீ வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற லைஃப, ஒவ்வொரு வினாடியும் வாழ்க்கையில காசு ஆக்கணும் தெரியுமா, ஒரு 10 நிமிஷம் கூட நீ வாழ்க்கையை வந்து வீணாக்க கூடாது, அதாவது போன காலம் திரும்பி வராது, இப்பயே நீ வந்து வாழ்க்கையை வாழணும், அதனால வேகமா ஓடு, வேகமா ஒல அப்படின்பாங்க. அப்ப நம்ம வேகமா ஓடி வேகமா ஒழைச்சி நம்ம எல்லாம் அடைஞ்சிட முடியுமானா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு புரியற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப நீங்க ஓடி ஓடி அலைஞ்சி நீங்க ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும், நீங்க சும்மா வீட்டுல உட்காந்துருக்கும் போதே ஒரு பெரிய செலவு வர்றதுக்கும் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கிறேன். அதுக்குதான் நான் உதாரணமா எப்படி சொல்லுவேன்னா, இப்ப ஒருத்தன் வந்து ஓடுறான் பயங்கரமா சம்பாதிக்கிறதுக்காக, காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்து ஆபீஸுக்கு போறான், நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்குறான், அப்புறம் வீட்டுல தூங்கும் போது கூட அந்த ஆபீஸ் சிந்தனையிலேயே இருக்கிறான், அப்புறம் காலையில எழுந்து வேலைக்கு போறான். இப்படியே ஒரு 10 வருஷமா ஓடுறான், ஒரு 10 லட்சங்கள் சம்பாதிச்சுட்டான், ஒரு 10-15 லட்சம் ரூபா சம்பாதிச்சு சேர்த்துட்டான், வருஷம் 1 லட்சம் ரூபா மிச்சப்படுத்திட்டான்னு வச்சுக்கீங்களேன். அவன் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபா மிச்சப்படுத்தி ஒரு 10 வருஷத்துல 10 லட்சம் ரூபா சேர்த்துட்டான். ஒரு நாள் அவன் பைக்ல போறான், எதிரில் வர்ற பஸ்கார அடிச்சு அடிபட்டு கால் எலும்பு முறிஞ்சிடுது. கால் எலும்பு முறிஞ்ச உடனே அவனை கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ண உடனே டாக்டர் ஆராய்ந்து பார்த்துட்டு, இல்ல இந்த கால் வந்து உள்ள டோட்டலா பிராக்சர் ஆயிடுச்சு, ஆர்டிபிஷியல் போன் தான் வைக்கணும், 10 லட்சம் ரூபா செலவாகும் அப்படிங்கிறான். இப்ப அந்த 10 லட்சம் ரூபா செலவாகும் அந்த டாக்டர் சொல்றத 10 நிமிஷத்துல நம்ம செலவு செஞ்சிடுவோம் அந்த மருத்துவமனையில, 10 நிமிஷத்துல அந்த 10 லட்சம் ரூபா செலவு பண்ணிடலாம். ஆனா அந்த 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம 10 வருஷம் ஓடி இருக்கிறோம், அதை நம்ம மறக்க முடியாது. ஆனா ஏன் அந்த நிகழ்வுக்கும் இந்த நிகழ்வுக்கும் வித்தியாசம் பாருங்களேன், இது 10 நிமிஷத்துல நடக்குது, அது 10 வருஷம் நடக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம திட்டமிட்டு நடக்குதான்னா, மனம் அப்படி விரும்புறதுனால அது நடத்துது. நீங்க ஓடி ஓடி நான் பயங்கரமா சம்பாதிக்க போறேனாலும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை, நீங்க ஓடிக்கிட்டே இருக்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதே வண்டியில போகும்போதும் நீங்க அதே மனசுல கெட்ட புத்தியில, எவன் பார்த்தாலும் ஒழுங்கா ஓட்டுறது இல்ல, எவன் பார்த்தாலும் தண்ணி போட்டு வரான், இவன் சரியில்லை அவன் சரியில்லை அப்படின்னு நீங்க தான் கரெக்டா ஓட்டுற மாதிரி ஒரு குழம்பிக்கிட்டே வண்டியை ஓட்டும் போது இந்த விபத்து நடக்குது. அப்ப இந்த நெகட்டிவான ஒரு எதிர்மறை எண்ணம் உங்களுக்கு ஒரு விபத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுது, 10 லட்சம் ரூபா செலவு உண்டு பண்ணிடுச்சுன்னா, அப்ப சிந்திச்சு பாக்கணும்ல, ஓ இப்ப நம்ம பாசிட்டிவா நினைச்சு ஓடும் போதும் பணத்தையும் கொடுத்துது, நம்ம நெகட்டிவா நினைச்சு ஓடும் போது நமக்கு இந்த விபத்தையும் கொடுத்துது, அப்ப எப்படி கேட்டாலும் கொடுக்கும், அப்ப நம்ம எப்படி கேட்கணும், எப்படி அடையணும் அப்படின்னா, நல்லதும் கெட்டதும் நம்ம தேடி போகக்கூடாது, கூடுமான வரைக்கும் நமக்கு வர வேண்டியது வந்துடும். எது வந்தாலும் வரும், அதுதான் நான் சொல்றேன். இப்ப நல்லது வர்றதுக்கு நீங்க எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீங்க, நல்லது வர்றது கஷ்டப்பட்டு அடைஞ்சிடறீங்க. கெட்டது வர்றதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களான்னு தான் நான் கேட்கறேன். பணம் செலவாகிறதுக்குன்னு நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆனா நீங்க நல்லது வர்றதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய முயற்சி எடுக்கிறீங்க. அப்ப இந்த கெட்டது வர்றது எப்படி தானா வருமோ, அது மாதிரி நல்லதும் தானா வரும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டா இதுதான் வாழ்க்கையின் ரகசியம், மனதின் ரகசியம். இது புரியணும், இதுதான் மனம் இங்க நம்ம கிட்ட வச்சுட்டு இருக்கிற கேம். இதுதான் பரமபத விளையாட்டு. பரமபத விளையாட்டுன்னு நான் தான் சொல்லுவேன் இல்லையா, மேல வந்து வைகுண்டத்துல ஆத்மா இருக்கு, நாராயணன் தான் ஆத்மா, கீழே வந்து நாம வந்து மனசு. இப்ப நம்ம பயணம் பண்றோம், ஒரு தாயக்கட்டையை உருட்டுறோம், அஞ்சு விழுது, உடனே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போட்ட உடனே ஒரு ஏணி இருக்கு, ஐ நான் மேலே போயிட்டேன் அப்படின்னு சல்லுன்னு ஏறி 20 நம்பருக்கு போயிட்டீங்க. ஆனா அங்கே 20 நம்பர்ல ஒரு பாம்பு இருந்ததுன்னா என்ன ஆகும், கடிபட்டு நேராக அடுத்தது கீழே வர போறீங்க. இப்படிதான் வாழ்க்கை என்ன பண்ணுவோம்னா, மேலே கீழே மேலே கீழே நம்மளை ஓட வச்சு வேடிக்கை பார்க்கும். அப்ப யாருக்கு இது புரியும், விவேகத்தினால விழித்து கொண்டவனுக்கு தான் இது புரியும். அப்ப இங்க மனம் என்பது ஒரு மாயா உலகம், அது மாயா உலகம் மட்டுமல்ல கற்பக விருட்சம். அப்ப இந்த கற்பக விருட்சத்துல நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கும், ஆனா அது நமக்கு பயன்பாட்டுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டு பெறணுமே தவிர, நினைச்சதெல்லாம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா அதுல வரக்கூடிய பாதிப்புகளும் நீங்க பின்னாடி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய உதாரணங்கள்ல புரிய வைப்பேன், எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியறது இல்லைங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு விரிவா பேசுறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போயிடுறீங்க, கடந்து போயிடுறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கார் வாங்கணும் அப்படிங்கறது அவனுக்கு ஆசை, அவன் என்ன பண்றான், கார் அடையணும்னு ஆசைப்படுறான், அவன் ஒரு விலை உயர்ந்த காரை வாங்குறான். ஆனா கார் ஓட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து இவன் கார் வாங்கிட்டான், ஆனா இவன் கார் ஒழுங்கா ஓட்ட கத்துக்கல, அரைகுறையா கத்து வச்சிருக்கான். அப்புறம் அந்த விலை உயர்ந்த காரை எடுத்துட்டு போறான், போன உடனே அந்த கார்ல அடிபட்டு கால் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவனுடைய விருப்பம் என்ன, கார் வாங்கினா எனக்கு சந்தோஷம் வரும் தானே நினைச்சு கார் வாங்கினான், ஆனா அதே கார்ல அடிபட்டு கால் போயிடுச்சு. அப்ப அந்த கார் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா துக்கத்தை கொடுத்ததா? இந்த பிரபஞ்சம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க, கேட்கறதெல்லாம் கொடுக்கும், நீங்க கார் கேட்டாலும் கொடுக்கும். ஆனா அந்த காரை ஓட்ட தெரியாம காரை வச்சுக்கிட்டு நீங்க கார் ஏன் வாங்கினீங்க, தப்பு தானே, அது உங்களுக்கு புரிதல் இல்லை இல்ல. அப்ப இந்த இடத்துக்கு உண்டான தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப அந்த கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிடுச்சுன்னா அந்த கால் போனதுக்கு காரணம் கார் தானே, அப்ப அந்த காருங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு கால் போக வச்சுது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் அதே கார்ல தான் டெய்லி போய் வந்துட்டு இருக்கான், அதை பார்த்து நான் ஆசைப்பட்டு என்னுடைய காலை இழந்துட்டேன். அப்ப இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும், இன்னொருத்த அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது, நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு இப்படி ஒரு உதாரணத்தோட புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்த நான் புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உதாரணங்களை கையாளும் போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நமக்கு தேவை அப்படிங்கிறது அவனிடத்துல இருக்கு எனக்கு வேணும்னு ஆசைப்படக்கூடாது, நம்முடைய தகுதிக்கு என்ன தேவை அப்படி ஆசைப்படணும்னு சொல்ல வரேன். ஏன்னா நீங்க இந்த மனம் வந்து கேட்கறதெல்லாம் கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக விலையுறந்த காரை வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்ட தெரியாம காலை போகிறது நல்லதா, இல்ல உங்களுக்கு என்ன உங்களோட தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த பொருள் ஆசைப்பட்டு அடையிறது நல்லதா, அப்படி சிந்தனை பண்ணுங்கிற, அப்படி சிந்தனை பண்ணி கேளுங்கிற, அப்படி கேட்டு பழகுங்க. அப்ப அப்படிதான் இந்த மனம் வந்து ஒரு மகோன்னதமான சக்தி. அப்ப இந்த மகத்தான சக்தியை நம்ம கையாள்றதுங்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு எளிது கிடையாது, ஏன்னா அது ஒரு தனி கலை, மனதை கையாளுகின்ற கலை அப்படிங்கிறது ஒரு சற்றாவது கல்வி அறிவோட கையாள தெரியணும். அதுக்குதான் இந்த மாதிரி சாஸ்திர கல்வி நமக்கு தேவைப்படுது. அது தெரியாம நம்ம வந்து ஏதோ மனம் போன போக்குல அவன் சொல்லிட்டான், அல்லது எவ்வளவு ஒரு யூடியூப்ல ஒருத்தன் போட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக மனதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணக்கூடாது. அதனால இங்க வேதாந்த சாஸ்திரம் மனம்தான், மனசுதான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு வெள்ள வெளிப்படையா சொல்லிடுது. வேதாந்த சாஸ்திரம்னா யோகவா சிஸ்டம் சொல்லும், அதாவது உன் மதி எதுவோ உன் கதி எதுவேன்னு அஷ்டாவகருக்கு இதை சொல்லும். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்முடைய சனாதன தர்மத்துல இப்ப மனசுக்கு உண்மையிலேயே நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு ஒரு ட்ரிக் கொடுத்துருக்கேன், அதாவது அமைதியும் ஆனந்தத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா போதும், அதுக்கு உண்டான அத்தனையும் அதை ஈர்த்து கொடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பணம் வேணும்னு கேட்கறீங்க, பதவி வேணும்னு கேட்கறீங்க, அதையும் கொடுக்கும், ஆனா அதை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா நீங்க அமைதியும் ஆனந்தமும் வேணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு அமைதியா வீட்டுல இருக்கணும்னு நீங்க விரும்பிதான் அமைதி வேணும்னு கேட்டீங்க, அதே மாதிரி மகிழ்ச்சி நீங்க கிட்ட நிறைவா இருக்கணும், நான் எப்பயுமே சந்தோஷமான மனநிலை இருக்கணும் அப்படிங்கிற ஆனந்தத்தை கேட்டீங்க. இப்ப உடனே பிரபஞ்சம் என்ன பண்ணுவோம், ததாஸ்து, ஈஸ்வரன் தான் பிரபஞ்சம், அதாவது இங்க நம்ம பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், நீங்க ஓரளவு வேதாந்த பாடங்களை படிச்சவங்க தான் இந்த பாடத்துல வந்திருக்கீங்க. ஸோ இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், மெஜாரிட்டியா இருக்கிற ஈஸ்வரன் ததாஸ்துன் தானா, அவ்வளவுதான், நமக்கு எல்லாம் அவனுடைய விருப்பப்படி நடக்கும். ஏன்னா அவனுடைய மைண்ட் தான் இங்க நம்ம கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இங்க பிரதிபிம்பிக்கிற விஷயங்கள் அவன் தான், அவனே நம்மளை வச்சு இயக்குறான், அவனுடைய கருவி தான் இந்த உடலும் மனசும். அப்ப நீங்க இதை விரும்பும் போது அவன் ததாஸ்துன்னு சொல்லிடுவான். ததாஸ்துன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பண்ணும்னா அமைதி வந்துடும். அமைதினா நீங்க அப்படியே வீட்டுல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனை இல்லை, டென்ஷன் இல்லை. உங்களுக்கு இந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி ஒருத்தர் வரா, ஒரு பிரச்சனை உண்டு பண்றதுக்கு ஒருத்தன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க வரான். ஆனா நீங்க என்ன கேட்டீங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட அமைதி தானே கேட்டீங்க. அவன் வந்த என்ன பண்ணுவான், உங்களுடைய தவ வலிமையை நீங்க அமைதியை கேட்டிருக்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட அவன் பேசுவான், நீங்க இதுல எல்லாம் ஒண்ணு எனக்கு ஆர்வம் இல்லைங்க, எனக்கு அமைதி ஆனந்தம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே சரி ஒரு லாய்க்கு பட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வேற இடத்துக்கு போயிடுவான். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஆர்ப்பாட்டமா வேணும், எனக்கு பரபரப்பா நான் இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போவான். அப்ப அங்கேயும் மனசு என்ன பண்ணும், ததாஸ்துன்னு சொல்லிடுமா பிரபஞ்ச மனசு. அங்க போன உடனே அவன் சொல்லுவான், பாருங்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க, இந்த பிசினஸ்ல பணம் போட்டீங்கன்னா இவ்வளவு கோடி சம்பாதிக்கலாம், நீங்க ஒரு 2000 போடுங்க உங்களுக்கு 10,000 வரும், நீங்க இது மாதிரி ஒரு 10 பேரை பிடிச்சு கொடுங்க 1,00,000 உங்களுக்கு கமிஷன் அப்படின்பா. இவன் உடனே நாம தான் பணம் சம்பாதிக்கணும்னு உட்காந்துட்டு இருக்க முடியல, 2000 போட்டா 10,000 வருங்கிறான், பரவாயில்லையே நல்ல பிசினஸ் ஆப்படுது, நானும் வேற சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், கார் வாங்கணும், பஸ் வாங்கணும்னு இருக்க, இப்படி நம்ம இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு இவன் என்ன பண்ணுவான், அவனோட சேர்ந்துக்குவான். சேர்ந்துக்கிட்டு பரபரப்பா ஓடுவான். அப்படியே ஆரம்பத்துல ஒரு 10,000 பணம் வந்த மாதிரி இருக்கும், கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு இல்லீகல் ஃபண்ட் சர்க்குலேஷனா மாறி கோர்ட்டு கேஸ் இந்த அலைஞ்சி நிம்மதி போய் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நடு வீதியில நிப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரெல்லாம் காரி துப்பிட்டு இருப்பான், ஏண்டா பணம் பணம் ஓடுனா என்னையும் மாட்ட வச்சு 2000 கொடுத்தா 10,000 கொடுன்னு சொன்னாங்க, ஆசைப்பட்டு நான் வாழ்ந்தேன், இப்போ 2000 10,000 இல்லை, எனக்கு என் போட்ட பணமும் போயிடுச்சு, நீ எல்லாம் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை வச்சு நான் இப்படி வீணா போயிட்டேன் அப்படின்ட்டு ரோட்ல போற வரவெல்லாம் காரி துப்பும் போது ஒளிஞ்சு ஊர் விட்டு ஊர் ஓடிடுவான். அப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அமைதி கேட்டவரு ஆனந்தமா அமர்ந்துகிட்டு இருப்பாரு, அவருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும், அமைதி தான் அவருக்கு தேவை. உடனே அது என்ன பண்ணும், அமைதியை கெடுக்கிறது செய்யாது. இப்ப அமைதியை கெடுக்கிறதுல எப்படி இன்னொரு டெக்னிக் சொல்றேன், இப்ப அமைதியை வேணும்னு கேட்டவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுல படுத்துக்கிட்டே இருப்பாரு, அமைதியா இருக்கிறேன்பாரு. அப்புறம் திடீர்னு அவருக்கு யோசனை வரும், இன்னைக்கு நமக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், அப்புறம் சமையலுக்கெல்லாம் சாமான் வாங்கணும், கையில காசு இல்லையே, எப்படின்னா நம்ம இந்த பணத்தை அரேஞ்ச் பண்றது அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் அமைதி குலையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு வரும். அவருடைய அமைதி குலையிற சுச்சுவேஷன் ஏன்னா அவருக்கு பணம் இல்லை, அவருக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க முடியல, சமாளிக்க முடியலங்கிறதுக்கு அவர் அமைதி குலைய உடனே அந்த பிரபஞ்ச மனசு வந்து ஏற்கனவே ததாஸ்துன்னு சொல்லிடுச்சு, நீ அமைதி தானே கேட்ட கொடுத்துடுறேன்னு சொல்லிடுச்சு. இப்ப அமைதியை குலையிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னு உடனே பிரபஞ்சம் என்ன பண்ணும், ஆக்டிவேட் பண்ணிடும், அவர் அமைதி கிடக்கூடாது, அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் வே, அதை உடனே பண்ணுங்கிறது ஆக்டிவேட் ஆகும். உடனே ஒருத்தர் வருவாரு, உங்களுக்கு என்ன பினான்சியல் ப்ராப்ளமா, இப்ப பாரு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு உடனே அவர் வாலண்டியரா முன்ன வந்து அவருக்கு உதவி பண்ணிடுவாங்க. எப்படி பணம் வருது, எந்த வகையில வருதுன்னு தெரியாது, திடீர்னு அவரே ஒரு லாட்டரி சீட்டு வாங்கியிருப்பாரு, லாட்டரியில பணம் விழும். எந்த வகையில ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன், உனக்கு இப்படிதான் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களா ஒரு அதுக்கு ஒரு இமேஜினேஷன் போயிடக்கூடாது. அதாவது அந்த அமைதியை குலைக்காம இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை எப்படியெல்லாம் காப்பாத்தணுமோ அப்படியெல்லாம் ஏதேனும் ஒரு ரூபத்துல வேறு ஒருத்தருடைய வடிவத்துல வந்து உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். அப்ப உங்களுடைய அமைதியும் ஆனந்தமும் குலையாது. அப்ப இந்த மாதிரி நீங்க உங்களுடைய அமைதியும் ஆனந்தத்தையும் கெடுக்காம இருக்கிற வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்தாதான் நீங்க காலம் பூரா சந்தோஷமா வாழ முடியும். இல்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் நான் விரும்புறேன், அதை நோக்கி போறேன்னா அப்போதைக்கு அது கொடுக்கும், ஆனா அதனால பின்னாடி வர்ற விளைவுகளையும் நீங்க சந்திக்கத்தான் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா கார் வாங்கினவன் கார் கேட்டான், கார் கொடுத்தது, அதே கார்ல தான் ஆக்சிடென்ட் ஆகி கால் போச்சு. ஒருத்தன் பிசினஸ் வேணும்னு கேட்டான், பிசினஸ் கொடுத்தது, அதே பிசினஸ் தான் அவனுக்கு மான மரியாதை எல்லாம் போச்சு. அப்ப என்ன காரணம், இந்த பணத்துக்காக ஓடுனா அந்த பணம் கிடைக்கும், ஆனா அந்த பணத்தினால நமக்கு பெருமை கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, அமைதி கிடைக்குமானா உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா நம்ம கேட்கறது பணத்தை மட்டும்தான் கேட்டோம், பதவியை மட்டும்தான் கேட்டோம், அதுதான் கொடுக்கும், அதுக்கு பின்னாடி அமைதியை கொடுக்குமா, உத்தரவாதம் இல்லை. ஏன்னா நீ அமைதி கேட்கல, ஆனந்தம் கேட்டீங்களா, ஆனந்தம் கேட்கல, கொடுக்காது. அப்ப இதை புரிஞ்சுக்குங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தேவைகள் என்னவோ அப்படி வாழ கத்துக்கணும் அப்படிங்கறத இங்க மனம் அப்படிங்கிற விஷயத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மனம் வந்து ஒரு அருமையான சக்திங்கிறது நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் வந்து பஞ்ச கோஷங்கள்ல அதை நிரூபிக்க பார்க்கும். ஏன்னா இந்த மனம் வந்து சூட்சமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப இந்த கண்ணுக்கு புலப்படாத மனசு என்ன பண்ணோம்னா ஒரு விஷயத்த அனுபவமாக்கணும்னா பருவுடல் எடுத்துக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பருவுடல் தான் இந்த பௌதிக உடல், இதுக்கு பேர் வந்து அன்னமய கோஷம். அதே மாதிரி நமக்கு இல்லை வந்து வெறும் இந்த உடல் மட்டும் இருந்தா இயங்க முடியாது. அதனால நமக்குள்ள ஒரு பிராணன் இருக்கு இல்லையா, அது வந்து பிராணமய கோஷம். அந்த பிராணமய கோஷம் தான் உயிர். அதே மாதிரி உயிர் மட்டும் இருந்தா போதுமானா இல்ல, மனசு உயிரும் இருக்கு, ஆனா அவன் கோமாவில் இருக்கானா அவன் எப்படி காரியம் மாற்ற முடியும்? அவன் உடம்பு இருக்குது உயிரும் இருக்கு, ஆனா அவன் கோமா ஸ்டேஜ், அவனுக்கு வந்து உலகமே தெரியாது. அப்படி இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா. அப்ப நமக்கு மனசு வேணும், அப்ப மனோமய கோஷம் தேவைப்படும். அப்புறம் வெறும் மனசு மட்டும் இருந்தா போதுமா? அப்ப மனசு மட்டும் இருக்குன்னா பாருங்க, இப்படி எல்லாம் வாழ தோணும் இல்ல, எப்படி தோணும்? கார் வாங்கிக்கலாம், ஆனா கார் ஓட்ட தெரியாது, வாங்கிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி காலை முறிச்சுக்கிறேன், அப்படி வாழ வச்சிடும். அப்படி வாழாம புத்தியை வச்சுக்கணும். அடுத்தது விஞ்ஞானமய கோஷம். புத்தி எதுக்குன்னா, மனசு ஆசைப்படுது ஆனா எனக்கு தகுதி இருக்கா? கார் வேணும், ஆனா கார் ஓட்டவே எனக்கு தெரியாது, நான் கார் வாங்கி என்ன பண்றேன்? அப்ப கார் ஓட்டுற மாதிரி வேணாலும் முடியும் போது கார் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நான் டிரைவர் போட்டு கார் வாங்கிக்கலாம், ரெண்டு ஆப்ஷன் தான். ஆனா எனக்கு தெரியாம நான் காரை வாங்கிட்டு காரை ஓட்டினா அதனுடைய விளைவுகளை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்கு புத்தி தேவைப்படுது இல்லையா, இது வந்து விஞ்ஞானமய கோஷம். அப்ப இதையெல்லாம் நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா அடுத்தது ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிற ஆனந்த நிலை. நமக்கு வந்து அந்த காரண சரீரத்தினுடைய கருத்துக்கள் எடுத்து இங்க சொல்ல வர்றதுதான். இங்க சாஸ்திரங்கள் வந்து அஞ்சு கோஷங்கள்லாம் நமக்கு இந்த ஆத்மாவை சுட்டி காட்டி, அது எந்தெந்த விஷயத்துல அந்த ஆத்மா வந்து வெளிப்பட்டு பிரகாசித்துட்டு இருக்கு, அந்த விஷயங்களே அந்த ஆத்மாவை எப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த மனசு உயிர் அறிவு ஆகிய அனைத்துக்கும் ஒரு பாலமாகவே அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில சுபிச்சம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும், அமைதி இருக்கும் அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து நாத யோகம் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பாடத்திட்டங்கள்ல அந்த நாத யோகத்திலேயே நவநாத சித்தர்கள் சொல்லும் போது மனம் நாதே லயம் யாத்தி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, மனதின் மூலத்தன்மை தான் இங்க ஈஸ்வர நியதி, அது ஓம்காரம், அது ஒளி அலை அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது ஏன்னா ஈஸ்வர நியதி அப்படின்னா நாத யோகத்துல நம்ம முக்கியமா நம்முடைய பாடமே என்னன்னா ஓம்காரம். ஏன்னா ஓம் அப்படிங்கிற நாதம் தான் நமக்குள்ள பிரணவமா இருக்கு, அந்த பிரணவம் தான் நம்மள வந்து நாத பிந்து கலாதி நமோ நம அப்படின்ட்டு நம்மளை கூப்பிட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த பாடத்துல விரிவா பார்த்தோம். அப்ப எப்படி நீங்க ஒளி வந்து ஒளியா மாறுது, அந்த நாதம் எப்படி பிந்துவா மாறுது, அது எப்படி அறிவா பிரகாசிக்குது அப்படிங்கிற பாடங்கள் தான் நம்ம அங்க விரிவா பார்த்ததுல. இங்க மனம் நாதே லயம் யாத்தி அப்படின்னா நீங்க மனதை வந்து அந்த நாதத்துல கரைக்க முடியும், அதுதான் நாதயோகத்தினுடைய கருத்து. அப்ப மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்பு மூலமா வெளிப்படுது அப்படின்னா அங்க அஞ்சு கோஷங்களுடைய அட்டாச்மெண்ட்ல தான் இங்க எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க இதை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சு வேற வேற கிடையாது, எல்லாம் ஒன்னேதான். அது பல பரிமாணங்கள்ல பயணம் பண்ணுது. அதாவது உடம்பா எடுக்கும்போது பருவுடலா மாறுது, அது பிராணனா இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாம உயிரா இருக்கு, அது மனமா மாறும்போது எண்ணங்களின் தொகுப்பா மாறிடுது, அதுவே புத்தியா மாறும்போது அதை பகுத்து பிரிச்சறியுது. இப்படிதான் நமக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த கோஷங்களுடைய தன்மையில இந்த பௌதிக உடல் இயங்கி கொண்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது நம்முடைய யோக சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, அந்த பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா ஒரு தசவாயுக்களாவே நம்ம உடம்புக்குள்ள எப்படி இப்படி இயங்குதுங்கிறதையும் காட்டி கொடுக்குது. ஏன்னா பிராணமயம் அப்படிங்கிற ஒரு கோஷம் இருக்கு இல்லையா, அது வந்து வெறும் தனியா மூச்சு காற்று மட்டும் கிடையாது, அது நம்ம உடம்புக்குள்ள வந்து கூர்மன் நாகன் அப்படின்னு பல பெயர்கள்ல ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயலாற்றோம். அப்ப அந்த செயல் விளைவுகள்னால நம்ம உடம்பு எப்படி இயங்குது, அந்த இயக்கம் எப்படி மாறுது, அந்த பிராணன் வந்து நம்முடைய தனி பிராணன் கிடையாது, அது ஈஸ்வர பிராணன் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய உபனிஷத் வகுப்புகள்ல வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணோம்னா நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா, பிராணச்சிய மனோயுக்தம் மனசா பிராண உச்சதே. அதாவது மனம் பிராணன் ஒன்றுடன் ஒன்று இணைந்துதான் இங்கு செயலாற்ற முடியுமே தவிர இங்கு மனம் தனித்து இயங்காது. பிராணன் இருக்கணும், பிராணன் மூச்சு இருந்தாதான் மூச்சு காற்றோட நம்முடைய மனசு செயல்படும். அப்ப அதனாலதான் சித்த பெருமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசும் மூச்சும் வேற வேற பரிமாணம் அப்படிங்கிறதுனால நீங்க மனதை அடக்கிறதுக்கு மூச்சு அடக்குனீங்கன்னா மனம் அடங்கும் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அப்ப மனசு அடங்குற வழிமுறைகளுக்கு நம்ம பிராணனை கையாளலாம் அப்படிங்கிற ஒரு கலையையும் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதுதான் பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு கல்வி முறையில நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த பிராணாயாமம் வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முறையா செய்யலன்னா அதுலயும் பின்விளைவுகள் இருக்கு, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சித்தர் மார்க்கத்துல போய் பிராணாயாமம் பண்றதுங்கிறதுக்காக எவனோ ஒருத்தர் யூடியூப்ல போட்டு விட்டதெல்லாம் நம்ம பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அப்ப தாறுமாறா பிராணம் ஓடும்போது மனச்சிதைவு உண்டாகும். அப்ப நிறைய பேர் தவறான பிராணாயாமம் பண்ணி மென்டல் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க, அப்புறம் உடம்பு டேமேஜ் பண்ணிட்டவங்க இருக்காங்க, உடம்பு விட்டவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அந்த நியூஸ் எல்லாம் நானே பார்த்திருக்கேன். இந்த வாசியோக பயிற்சியில வந்து கதி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு மூச்சு அடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் இறந்து போயிட்டான். அவன் வாசி யோகத்துல சித்த வித்யார்த்தி கிட்ட ஒரு தீட்சை வாங்கிட்டு வந்து அந்த பையன் பயிற்சி பண்ணி பார்த்திருக்கான். அவன் பண்ண பயிற்சி தப்பா பண்ணி அவனுக்கு மூச்சு லாக் ஆயிடுச்சு. லாக் ஆன உடனே அவனால சுவாசிக்க முடியாம ஹார்ட் நின்றுடுச்சு. ஹார்ட் நின்ன உடனே சின்ன பையன் ஒரு 26 வயசு நம்ம தான் இருக்கும் இறந்துட்டான். அப்ப உடனே போலீஸ் எல்லாம் என்கொயரி பண்ணி பார்த்தா ஏன் இறந்தானா பிராணாயாம பயிற்சியை தவறா பண்ணி அவன் உடம்பு விட்டுட்டான். அப்ப என்னன்னா இங்க மனதை வந்து நாம ஏதோ கட்டுப்படுத்துற அப்படின்ட்டு பிராணன் மூலமா கட்டுப்படுத்தலாம் ஏதோ நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அப்ப பிராணனும் மனசும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பயிற்சிகளை பண்றதுலயும் மாட்டிக்குவீங்க. அப்ப இங்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்ன அப்படின்னா புத்தி விழிச்சா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். மற்றபடி புத்தி விழிக்கலன்னா நீங்க பிராணனையும் மனசு உயிரையும் தவறா கையாளும் போது நீங்க உடம்ப டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இது மாதிரி கண்ட விஷயங்கள்ல போய் சிக்காம நீங்க புத்தியை விரிவுபடுத்திக்கணும். அப்ப புத்தி தான் இங்க வந்து நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பிரிச்சு காட்டும் போது நம்ம நல்லதை நோக்கி கரெக்டா போனோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத விசை சுகங்களை போய் சிக்க மாட்டோம். அப்ப இது மனத்தின் அந்த மூல காரணமே நம்முடைய சித்தத்துல இருக்கிற பதிவுகள் அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம கரெக்டா கையாள கத்துக்குவோம். அது புத்தி விழிச்சுக்கிட்டாதான் நீங்க கையாள முடியுமே தவிர புத்தி விழிக்கலன்னா நீங்க அதை கையாள முடியாது. அதை நம்ம மகான்கள் ரிஷிகள் எல்லாம் சொல்லும் போது சித்தே மனோநாம தாரங்க மாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்டைய ரிஷிகளுடைய வேதாந்த வார்த்தை. அதாவது மனம் என்பது சித்தம் எனும் சமுத்திரத்திலே எழுகின்ற அலைகள் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு தமிழ் அர்த்தம் அதுதான். அதாவது சித்தம் அப்படிங்கிற ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல வந்து மனசு அப்படிங்கிற ஒரு அலை வந்து எழுந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த சித்தம்னா என்ன அப்படின்னா அது ஈஸ்வர சித்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சித்தம்னா ஏதோ என்னுடைய தனி சித்தம் என்னுடைய தனி பதிவு அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. அந்த சித்தம் அப்படிங்கிறது காஸ்மிக் மைண்ட் யூனிவர்சல் மைண்டுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஈஸ்வர சித்தன் படி இங்க நிகழ்வு நடக்கும். ஆனா நீங்க அந்த நிகழ்வை எடுத்து கையாளுகின்ற ஒரு கருவி தான் நீங்க அப்படின்னாலும் உங்ககிட்ட ஒரு ஃப்ரீவில் இருக்குல்ல. நீங்க இந்த உடம்பு மனசை வச்சுக்கிட்டு வாழும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுத்தறிவு தானே அந்த ஃப்ரீவில். அப்ப எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்த்து நீங்க நன்மைகளை நோக்கி நீங்க நடைப்பயணம் பண்ணும்போது உங்களை நோக்கி வருவதெல்லாம் நல்லவைகளாகவே இருக்கும், நல்லதாகவே மாறும். அப்போ நீங்க வாழ்க்கையில அந்த அமைதியும் ஆனந்தத்தையும் இழக்காம இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்க வாழ்றதுங்கிறது முக்கிய வாழ்க்கையா பாக்குறோம். அப்படி வாழ்றவனதான் ஜீவன் முக்தன் என்று நம்ம சாஸ்திரம் சொல்லுதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு இங்க இந்த பாடங்கள்ல பயணம் பண்ணணும். ஏன்னா நாம எப்படி வேணா வாழ்ந்துடலாம், மனம் போன போக்குல போகலாம் அப்படின்லாம் போனீங்கன்னா மனம் உங்களை தடம் மாற்றி கொண்டு போயிடும். ஏன்னா அது சொல்லி கொடுக்கறதுக்கான சாஸ்திர அறிவு உங்ககிட்ட இல்லைன்னா மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க தடம் மாறி போயிடுவீங்க. அப்போ உங்களை அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்குவாங்க. அதுதான் இங்க வந்து ஹிப்னாட்டிசம்னு சொல்றோம், மெஸ்மரிசம்னு சொல்றோம். அந்த ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனதை வந்து அவர்களுக்கு சாதகமாக திருப்புகின்ற ஒரு கலை. அது வந்து எப்படின்னா கெட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசத்தை வச்சுக்கிட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அதை நம்ம இன்றைய மாடர்ன் லாங்குவேஜ்ல வந்து பிரெயின் வாஷ்ன்னு சொல்றோம். பிரெயின் வாஷ்னா மூளையெல்லாம் அப்படியே கழுவிடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை உங்க மூளையில திணிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இன்றைய உலகத்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், மக்களை அடிமையாக்குறாங்க, அடிமை பண்றவங்க. நம்ம அவங்களை எப்படி சொல்லலாம்னா நல்ல வார்த்தை அது யாருக்கா தெரிஞ்ச
ஞாபகப்படுத்துங்க.
ஏன்னா இலுமினாட்டிஸ் தான் வந்துங்கய்யா இந்த மாதிரி நம்மள வாழ்க்கையில இப்படி எல்லாம் நம்மளை மடமாத்திடுவாங்க. அதாவது இலுமினாட்டிஸுடைய நோக்கம் என்னன்னா அவங்க பண்றது ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம். ஆனா நமக்கு அது ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் தெரியாது. நாம எப்படி படிச்சு வச்சிருப்போம் ஹிப்னாட்டிசம்னா நம்ம முன்னாடி நின்றுட்டு கையை இப்படி காட்டி அப்படியே எங்கேயோ மயங்கி விழுக்கல அப்படிம்பா அப்படி நம்ம மயங்கி கீழே விழுந்துருவோம், அப்ப இதுதான் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு புக்கில் படிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஹிப்னாட்டிசம் கிடையாது. நம்மள மண்டை கழுவுறது. ஏன்னா நம்ம கிட்ட வந்து நல்ல விஷயத்த சொல்லி இதை பண்ணீங்கன்னா சூப்பர் ஆயிடும், அதை பண்ணா அப்படி ஆயிடும், நீங்க இப்படி பணக்காரன் ஆயிடலாம், நீங்க இப்படி வாழலாம் அப்படி வாழலான்ட்டு ஆசை வார்த்தை காட்டுவான். அந்த ஆசை வார்த்தையில மயங்கி போய் உட்காந்துட்டு இருப்பான் இவன் மணிக்கணக்கில் மீட்டிங்ல. அவன் நிறைய கதை பேசிக்கிட்டு இருப்பான், அவன் பயங்கரமா பில்டப் பண்ணுவான். அவன் அப்படியே நான் பாருங்க இப்படி அடைஞ்சான்ட்டு அவன் பெரிய பெரிய உதாரணத்தெல்லாம் கொண்டு வந்து காட்டுவான். பாருங்க இவர் வந்து கடினமா உழைச்சாருங்க, இவர் பாருங்க 6 மாசத்துல கார் வாங்கிட்டாருங்க. உங்களால ஏன் முடியாது? அவருக்கு 2 கை 2 கால் தான் இருக்கு, உங்களுக்கு 2 கை 2 கால் தான் இருக்கு. அவரால் 6 மாசத்துல கார் வாங்கும் போது நீங்க ஏன் 6 மாசத்துல கார் வாங்க முடியாது அப்படிம்பான். இவன் உட்காந்து கேட்டு இருப்பான், அட ஆமாங்க, அவனும் 2 கை 2 கால் வச்சுக்கிட்டு கடுமையா உழைச்சு 6 மாசத்துல கார் வாங்கியிருக்கான், நானும் 2 கை 2 கால் வச்சிருக்கேன், என்னாலே உழைச்சு ஏன் கார் வாங்க முடியாதுன்ட்டு இவனும் அவங்க சொல்றதெல்லாம் எடுத்து செய்வான். ஆனா இவனால கார் வாங்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு கார் இவனுங்க கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அதுக்குதான் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கார் கொடுக்க வேண்டியதுதானே, அந்த லீடர்ஸ்க்கு மட்டும் தான் கார் கொடுப்பாங்க, அந்த தகுதி அடைஞ்சிட்டாருங்க இவர் அப்படிம்பா. அந்த தகுதி இவர்களே அடைய வைப்பாங்க. ஏன்னா அது இவங்க ஆளுங்க, இவங்க ஆளுங்களை வச்சு போட்டுக்கிட்டு அவங்க திட்டமிட்டு நம்மளை வந்து தடம் மாத்துவாங்க. அதை நமக்கு புரியறது இல்ல. அது ஏன் நம்ம அப்படி மாற்றோம்னா, ஆசை ஆசை தான் நம்மளை இப்படி அலக்களிக்கும். அப்ப நம்ம இங்க கொஞ்சம் விழிச்சுக்கிட்டோம். ஏன்னா ஏன் அவன் மட்டும் கார் வாங்குறா, நம்மளால வாங்க முடியல, நான் அதே மாதிரிதாங்க ஓடுறேன், அதே மாதிரிதான் கேன்வாஸ் பண்றேன், நான் போய் எத்தனையோ பேர் அப்ரோச் பண்றேன், ஆனா எனக்கு கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்க. ஆனா அவன் போய் அப்ரோச் பண்ற கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா உண்மையிலே அவனுக்கு கஸ்டமர் வரல, அவன் கஸ்டமர் வந்த மாதிரி ஒரு மாய வலைய பின்றான். மாய வலைய பின்னி உங்க மூலமா தான் அவன் உண்மையிலேயே கஸ்டமர்ஸை கொண்டு வரான். ஆனா உங்களுக்கு அது புரியறது இல்ல. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அவன் கொண்டு வந்துட்டா என்னால கொண்டு வர முடியாதா, அவன் 500 பேரை அச்சீவ் பண்ணிட்டான் இந்த வாரத்துல, நான் என்ன 50 பேர் கூட அச்சீவ் பண்ண முடியல, அப்ப என்னுடைய உழைப்பு சரியில்லையா, என்னுடைய திறமை சரியில்லையா அப்படின்ட்டு நீங்களே உங்களை தாழ்த்தி தாழ்த்தி இன்னும் தடம் மாறி போயிடுவீங்க. அப்ப இதுதான் இங்க வந்து மனதின் இடத்துல மற்றவர்கள் கையாளுகின்ற கலை. அப்ப இதெல்லாம் நீங்க தப்பிச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த புரிதல் இருக்கணும். அதாவது இந்த பாடத்திட்டங்களை நீங்க உள்வாங்கி நீங்க வந்து மனம்னா என்ன, புத்தினா என்ன அப்படின்னு எல்லாத்தையும் விசாரணை பண்ணி விவேகத்தினால விழித்து அதை முறையா நீங்க பயணம் பண்ணா மட்டும்தான் நீங்க தப்பிச்சு இந்த வாழ்க்கையை அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணி அவங்க வாழ்ந்துருவாங்க, நீங்க வாழ முடியாம போயிடும். அப்ப இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஆத்மாவினுடைய ஒரு அதிசய சக்தி, அது கேட்கறதெல்லாம் கொடுக்கின்ற கற்பக விருச்சம். ஆனா அதை கையாளுகின்ற கலை தெரியாம நீங்க அந்த கலையை கத்துக்காம அதுல நீங்க விளையாட பாத்தீங்கன்னா விபரீதம் ஆயிடும். நிறைய பேருக்கு அதான் விபரீதம் ஆயிடுது. அந்த விபரீத விளையாட்டு நமக்கு வேண்டாம், நம்ம விவேகத்தோட விளையாடலாம்னு நான் சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மனதை கையாளுங்க, ஆனா அந்த மனதை விவேகத்தோட கையாண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அமைதியும் ஆனந்தமும் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ பாருங்க. இன்னும் இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் மனதை பற்றி சொல்றேன், இன்னும் நிறைய அருமையான கருத்துக்கள் எல்லாம் ஆழமா இருக்கு, போக போக நம்ம பார்க்கலாம்.
ஐயா ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா, கேட்கலாம்.
சொல்லுங்கம்மா.
ஐயா நீங்க இப்ப சொன்னீங்க நம்மளுடைய லைஃப் வந்து ப்ரீ டிடர்மைன்ட் அப்படின்னு சொன்னீங்க, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, அதுபடிதான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு. எம் முயற்சிக்கணும் நடப்பதே நடக்கும் அப்படின்னு ரமணர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரீ வில்ல நம்ம எதை கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் விளக்குங்க ஐயா. இது மூலமா தான் நம்ம கர்மாவையும் சேர்த்துக்கிறோமா அப்படின்னு ஒரு டவுட் வருதுங்க ஐயா, எனக்கு கொஞ்சம் விளக்க முடியும்.
ஆமாமா, இதுதான் நான் ஏற்கனவே நேற்றைய வகுப்புல சொன்னேன். அதாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, நமக்கு வந்து 3 கர்மாக்கள் இருக்கு இல்லையா, சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம்ட்டு. இப்ப சஞ்சிதம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற பதிவுகள், சம்ஸ்காரங்கள், வாசனைகள், அதை தான் நம்ம எடுத்துட்டு வரோம். அதை எடுத்துட்டு வர்றதுக்கு பேரு பிராரப்தம். அப்ப பிராரப்தத்துல நீங்க இப்ப இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கறத நீங்க தீர்மானிக்கப்பட்ட ப்ரீ டிட்டர்மினேஷன் லைஃப்குள்ளதான் வரீங்க, அதுக்குதான் பிராரப்தம்னு பேரு. அதாவது இப்படித்தான் நீங்க இன்னாருக்குதான் மகளா பிறக்கணும், இன்னாருக்குதான் மகனா பிறக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் பொருளாதாரம் இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் கல்வி இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்ட ஒரு நியதிக்குள்ள வர்றது பிராரப்தம். அப்ப நீங்க அந்த பிராரப்தத்துக்குள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க, அந்த பிராரப்த கர்மா எனக்கு இப்படித்தான விதிக்கப்பட்டிருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வாழ்க்கையை வாழும்போது உங்க மனதுல ஆசைகள் இல்லாம இருக்காது, ஆசைகள் எழுந்திருக்கும். அப்ப பக்கத்து வீட்டுக்காரனுடைய வாழ்க்கையை பாக்குறீங்க, உங்களுடைய பிராரப்தத்துல வறுமை இருக்கு, அவனுடைய பிராரப்தத்துல செழுமை இருக்குன்னு போது உங்களுக்கு என்ன தோணும்னா, நாமளும் அந்த மாதிரி செழுமையை வாழணுமே, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நீங்க சில சுய முயற்சிகள் எடுக்கிறீங்க பாருங்க. அந்த சுய முயற்சி உங்க பிராரப்தத்துல கிடையாது, ஏன்னா அது ஆசையினால் விளைந்த விளைவு. அப்ப நீங்க பிராரப்தத்துல நீங்க உண்மையில வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எது வருமோ வரும், எது போவோ போவோ, அதை அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டியதானே. ஆனா அந்த அக்செப்டன்ஸ் நம்ம ஏன் பண்ண மாட்டோம்னா, நமக்கு மனசு இருக்குல்ல, அது என்ன பண்ணோம்னா ஆசைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொருத்தனை வாழ்றத பார்க்கும் அவன் மாதிரி வாழணும், இன்னொருத்த படிச்சதை பார்க்கும் அவனை மாதிரி படிக்கணும், அப்படியே ஒவ்வொன்னா தேடும். அவன் வெளிநாட்டுக்கு போறான், நானும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை. அப்ப இதுக்கான முயற்சி நீங்க எடுக்கிறதுக்கு பேரு ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். அந்த ஆகாமிய கர்மா தான் ஃப்ரீ வில்னு சொல்றோம். இப்ப நீங்க இந்த ஆகாமிய கர்மாங்கிற ஃப்ரீ வில்ல நீங்க அப்ளை பண்ண தெரிஞ்சாதான் நீங்க உங்களுடைய பிராரப்த கர்மாவின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த பாரத்த கர்மாப்படி உங்களுக்கு ஒரு நியதி இப்படிதான் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? அதாவது மதியா விதியா அப்படின்னு ஒரு அடிப்படையில பேசும்போது இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய உரைநடை பகுதியிலோ அல்லது என்னுடைய ஆடியோலயோ கேளுங்க. மதியா விதியா அப்படின்னா இங்க விதிங்கிறது உங்களுடைய பிராரப்தம், அது உங்களுக்கு விதிக்கப்பட்ட நியதிக்குள்ள நடக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற மதிங்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம், அது ஆகாமிய கர்மா. இப்ப நீங்க வந்து அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது மனதளவில் இருக்கிறீங்களா இல்ல நீங்க பகுத்தறிவு பரிமாணத்துல உயர்ந்திருக்கீங்களாங்கிறத வச்சுதான் நீங்க வாழ்க்கையை மாற்றம் பண்ண முடியும். இப்ப நீங்க மனதளவுல இருந்தீங்கன்னா நீங்க மாற்றம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மனசு வந்து உங்களுடைய ஜீவத்துவத்துக்குள்ள இருக்கிறதுனால நீங்க ஈஸ்வர நியதிக்குள்ள போக தெரியாததுனால நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் ஃபெயிலியர் ஆகும். ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அகமிய கர்மாப்படி நீங்க ஆக்டிவேட் பண்ண பாப்பீங்க. அவன் வசதியா வாழணும், நான் வசதியா வாழணும், அவன் அமெரிக்கா போறான், நான் அமெரிக்கா போகணும்னு முயற்சி எடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு நடக்காது, ஏன்னா உங்க பாரத்துல இல்ல. ஆனா இதை நீங்க அச்சீவ் பண்ணி ஜெயிக்கணும், அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்க மதியங்கிற ஒரு விஷயம் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க விசாரணை பண்ணி பார்த்து விழிச்சுக்கிட்டா அது ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கு. தனி மனம் கிடையாது, அது தனி மதி கிடையாது, அது ஈஸ்வர மதி, ஈஸ்வர மனம். அப்ப அங்க நீங்க எப்படி இருக்கு, அது எப்படி நம்மளை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த நுணுக்கங்களை எடுத்துக்கிட்டா அந்த குணமே மாறுமே. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா இங்க ரஜோ குணமும் கிடையாது, தமோ குணமும் கிடையாது, அங்க போனா சத்துவ குணம் வந்துடும். அப்ப சத்துவ குணம் உங்ககிட்ட வந்த மறு வினாடி என்ன ஆயிடும்னா உங்களுக்குள்ள மதி விழிச்சுக்கும். விழிச்ச உடனே நீங்க என்னென்ன அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ, மற்றவனை பார்த்து எதாவது விரும்புறீங்களோ, அது தானாவே முன்ன நீங்க வந்து பிராரப்தப்படி நடக்குதுன்னு தெரியாம தாறுமாறா முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனீங்க. இப்ப நீங்க மதியனால விழிச்சுக்கிட்ட பிறகு இப்ப பிராரப்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு அக்செப்டன்ஸ் கொடுத்துருவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும், மதியனால நீங்க விழிச்சுக்கிட்டதுனால அந்த புத்திசாலித்தனத்தினால உங்க பிராரப்தத்துல சில மாற்றங்கள் தானா நிகழும். ஏன்னா ஆகாமிய கர்மாவில நீங்க நல்லதை நோக்கி போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டா உங்களுடைய சித்தம் வந்து ஈஸ்வர சித்தத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிடும். உங்க தனி மனம் வந்து ஈஸ்வர மனதுக்குள்ள நுழையும். அப்ப என்ன பண்ணும்னா சஞ்சீத கர்மாவில உங்களுக்கு நல்ல பதிவுகள் இருக்கு பாருங்க, அதை எடுத்து ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப்ல வந்து என்னுடைய பிராரப்தத்துல இல்லாதெல்லாம் நடக்குதுன்னா நடக்கும். ஏன்னா சஞ்சீதத்துல இருந்து கொடுத்துரும், சஞ்சீதத்துல நல்ல கர்மா இருக்கும், அதை எடுத்து போட்டுரும். போட்ட உடனே உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், அது பாசிட்டிவா நடக்கும். அப்ப அது எப்படி சாத்தியம் அப்படின்னா நீங்க இங்க மைண்ட்ல அப்டேட் ஆனது ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணினீங்க. அதாவது ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணாம சத்துவ குணத்துல ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆகாமிய கர்மாவுக்கு உண்டான வில் பவர், அதுதான் ஃப்ரீ வில் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுதான் உண்மை. ஆனா நீங்க பிரம்மண மகரிஷி சொல்ற மாதிரி, சாஸ்திரங்கள் சொல்ற மாதிரி அந்த வார்த்தை வந்து எப்படி ப்ரீ டிட்டர்மினேஷன், தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மை. அப்ப நீங்க இந்த இடத்துல மாற்றம் பண்ணுவதற்கு தான் நீங்க மனித உடலுக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதாவது தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறது மிருகங்கள் வரைக்கும் ஓகே, அதுங்களுக்கு ஃப்ரீ வில் கிடையாது, அதுங்களுக்கு என்ன வாழ்க்கையோ அப்படியே வாழும். ஆனா நமக்கு ஃப்ரீ வில் இருக்கு, அது ஆகாமிய கர்மாவில மாற்றம் பண்ண முடியும். அந்த ஆகாமிய கர்மாங்கிறது நீங்க நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து பிரித்து பார்த்து நன்மைகளை நோக்கி நகர்ந்தா உங்களுடைய குணம் சத்துவ குணத்துக்கு மேலோங்கி நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும், அப்படியும் வாழ்க்கையை மாற்ற முடியுங்கிற ஒரு ரகசியத்தை தான் நம்ம இங்க இந்த பாடத்திட்டத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. இது புரியும் நினைக்கிறேன், புரியுதுங்களா? இந்த மாற்றத்தை பண்ணிக்கங்க.
நன்றி.
நல்லது,
நல்ல விளக்கம்.
நீங்க அங்க வந்துட்டா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த இடத்துல புத்திசாலித்தனம் இருக்கணும், சத்துவ குணம் இருக்கணும். நீங்க ரஜோ குணத்திலும் தமோ குணத்துல இருந்து அதை அடைய முடியாது. அப்படி நீங்க அதுல அடைய பாக்குறதுதான் ஃபெயிலியர் ஆறீங்க. அதனால இங்க மாற்றம் பண்ணிக்கிட்டு சத்துவ குணத்துல வந்துட்டீங்கன்னா நீங்க சரியானதை தேர்ந்தெடுப்பீங்க, அங்க ஃபெயிலியர் வராது. ஏன்னா நீங்க நல்லதை நோக்கி போறீங்க, அது உங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கும். அப்படி வாழ கத்துக்கிறது தான் எங்க மகான்கள் சொல்ற வாழ்க்கை, அது ஞானிகள் வாழ்க்கை. அவன் தான் ஜீவன் முக்தன்னு சொல்லுது சாஸ்திரம். அதாவது இந்த ஜீவன் இருக்கும் போதே வாழ்க்கையை நிறைவா வாழ்றவன் ஜீவன் முக்தன்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஏதோ முக்தி அடைஞ்சு எங்க செத்து போறது கிடையாது. வாழுகின்ற பொழுதே, இந்த ஜீவன் உயிர் இருக்கின்ற பொழுதே வாழ்க்கையை நிறைவா வாழ்றது, அப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இன்றைக்கு நாம் நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.